ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
கலியை மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி, கலியே பேரானந்தம். அதான் நான் முன்னாடி சொன்னேன், இந்த திருவருளால் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற நான்காவது அதிகாரத்தில் இருக்கிற திருவருளால் இறைவனுடைய முக்தி பேருக்கு செல்ல தலைப்படுகிறோம். அறியும் நெறி அந்த பேரின்பம், இதுவரை நீ அடைந்திருக்கிற இன்பங்கள் இறைவனுடைய திருவருளால் அடைந்த இன்பம். அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது இறைவனுடைய திருவருளால் நடந்தது. ஆனால் இப்பொழுது எது தெரியுமா பேரின்பம்? களியே, கழிப்பு அப்படின்னா பேரின்பம் அர்த்தம். களியே பேரின்பம் மிகு புலனாக கருதி, விட்டு பேரே மிகப்பெரிய இன்பம் என்று கருதி, ஞான ஒளியே ஒளியாய் ஒளி, ஞானம் பெற்றிருக்கக்கூடிய திருவருளை, ஞானத்தை தந்திருக்கிற திருவருள். அப்ப திருவருளால் ஞானம் கிடைக்கும். அப்ப இதுவரை நமக்கு நல்ல செயல்களை செய்ய வைத்த இறைவனுடைய திருவருள் ஞானத்தை தருவதற்கு வழி செய். அந்த ஞானத்தை தந்தால் அந்த ஞானத்துக்குள் நீ ஒளிந்து கொள். எப்படி அவர் உன்னை ஆட்படுத்துவதற்காக உன்னிடத்தில் அவர் ஒளிந்திருந்தானோ அதான் பெத்த நிலை. அவன் நம்மிடத்தில் ஒளிந்திருக்கிறது பெத்த நிலை. இறைவன் உயிரோடு ஒளிஞ்சிருக்கா இல்லையா, அதுக்கு பெத்த நிலை என்று பெயர். அதுதான் நீ இப்ப இறைவனுடைய திருவருள் கிடைத்த பிறகு பேரின்பத்தை அடைய நீ முயற்சி செய்து அந்த பேரின்பத்துக்குள் நீ ஒளிந்து கொள். இதுவரை அவன் உன்ட்ட ஒளிந்திருந்தான், இனி முயற்சி செய், இறைவனுடைய திருவருளால் நீ அந்த ஒளிக்குள் ஒளிந்து கொள். நாம அதுல ஒளிய வேண்டும். அதனால எங்க இருந்தாலும் மறைஞ்சுதான் இருக்கணும், சேர்ந்துதான் இருக்கணும். உயிர் தனித்து இருக்காது. உயிர் எங்காவது ஒரு இடத்தில் சார்ந்துதான், சார்ந்த வண்ணம் தான் இருக்கும். அதனால நீ சார்ந்துதான் இருக்க வேண்டும். எனவேதான் ஒளியே ஒளியாய் ஒளி. அந்த இறைவனுடைய ஞான ஒளியாக இருக்கிற வீட்டு பெற்றிடத்திலே நீ சென்று உன்னை ஆட்படுத்திக் கொள்வாயாக. கண்டபடியே கண்டு, காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. கண்டபடியே கண்டு இப்பொழுது நாம் இறைவனுடைய திருவருளை நிச்சயம் உணர்ந்திருக்கிறோம். அறியும் நெறி நாம் இயங்குவது இறைவனுடைய திருவருள் தான். இப்ப இந்த இடத்துல 2.5 மணிக்கு, இப்ப 3 மணி ஆகுது, 2 தாண்டிச்சு. இப்ப 2 மணின்னா இறைவனுடைய திருவருள் நல்ல நம்முடைய இயல்பான வாழ்க்கையில நல்ல ஒரு தூக்கம் போடணும். பெரியவங்களா இருந்தா சின்ன பிள்ளைங்க தூக்கம் போடுறீங்களா இல்லையா? எங்களுக்கு எல்லாம் ஒரு அசத்தல் அசத்தல் சாப்பிட்ட உடனே இதுக்கு நாம ஒரு பழக்கம் கூட வச்சிருக்கணும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னா, மனுஷனுக்கு உண்டுன்னு சொல்லல பாருங்க. அப்ப தொண்டருக்கும் உண்டுன்னா, ஆனா 2.5 மணிக்கு திருவருப்பயன் படைக்கிறதுக்காக நமக்கு தூக்கத்தை விரட்டி விட்டு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்காதே, இது இறைவனுடைய திருவருளா இல்லையா? நினைச்சு பாருங்க, தூக்கத்தை கூட கொஞ்சம் மாத்துது. கேட்க வேண்டும் என்ற ஞானம் இருக்கிற பொழுது, இறைவனுடைய திருவருள் இருக்கிற பொழுது அந்த உறக்கம் கூட நம்மை விட்டு விலகுகிறது. எனவேதான் சொல்றாரு, கண்டபடியே கண்டு, இறைவனின் திருவருளை கண்டபடியே பழையபடியே கண்டு. காணாமை 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 என்ன? அறியாமை. காணாமை பார்க்கல அப்படின்னு சொன்னா தெரியலேன்னு அர்த்தம். பாத்தியா? நான் பாக்கறீங்க. அறியாமை, பார்க்கவில்லை. காணாமை காணாமை, இதுவரை அறியாமையாக இருந்த ஒன்றை அறியாமையாகவே அமைந்து, நீ அறியாமையே அறியாமையா வச்சுக்கோன்ட்டார். அறியாமையே அறியாமை கொண்டபடியே கொண்டு இரு. எப்படி இறைவனுடைய திருவருளை பிடித்துக் கொண்டாயோ அதன்படியே அதன் வழி நட. எனவே இதுவரை திருவருளின் வழிப்படி நீ உன்னுடைய போகத்தை அனுபவித்து அறியாமையை அறியாமையாக்கி தேவையில்லை என்று அறியாமையே நினைக்க, கேவலத்தை பத்தியே கவலைப்படுறதில்ல. சகலத்தை என்ன நம்ம பார்த்தோமோ அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கேவலம் என்பது உடம்பு எடுக்காத நிலை, சகலம் என்பது உடம்பு எடுத்த நிலை. எனவே கேவலத்துல நம்ம கருவிகள் எதுவுமே இல்லை. கருவி என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. கேவலத்துல அது கிடையாது, வெறுமனே உயிர் மட்டும்தான் இருக்கு. அப்ப கேவலத்தில் இருக்கிற கருவிகள் இல்லாத பொழுது இருக்கிற கேவலத்தில் அதனை அந்த இறைவனுடைய திருவருளாலய அதனை பெற்று கண்டபடியே அந்த திருவருளாலய இறைவனுடைய திருவருளாலய மெய், வாய், கண், மூக்கு, செவி நல்லா தந்திருக்கானா இல்லையா? அடிக்கடி நம்ம மனசுல நினைக்கக்கூடியது அதுதான். நமக்கு கை கால ஆண்டவன் நல்லா தந்திருக்கானேன்னு நினைக்கிறோம். வேற எதை நினைக்கிறோமோ இல்லையோ. வீட்டுல நல்ல செல்வம் கிடைத்தது, மனைவி கிடைத்தாள், மக்கள் கிடைத்தாள், இதெல்லாம் இறைவன் திருவருள் என்று நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதை விட என்ன சிறப்புனா, நமக்கு ஐந்து புலன்களையும் ஏதோ குறிப்பிட்ட காலம் வரையாது. இப்ப வயசா போச்சு, காது கேட்கலன்னா அதுக்கு இறைவன் குறை சொல்லப்படாது. வயசா போச்சு, அவ்வளவு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப அந்த காலத்துல எல்லாம் மரம் ஏறுறது தைரியமா, இப்ப டேபிள்ல ஏறாம கை காலம் நடுக்குது. இப்ப அதுக்கு நாமனுடைய பருவம் தான் குறைய தவிர திருவருள் குறையல. அப்ப நாம மனசு நினைக்க வேண்டியது, ஐந்து புலன்களையும் இறைவன் நமக்கு குறையில்லாமல் தந்திருக்கிறானே என்று நாம் நினைத்து அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். நன்றி பாராட்ட என்ன, வாட் ஆஃப் தேங்க்ஸ் என்ன, சிவாயனமும் சொல்லணும், அவ்வளவு. கண்டபடியை கண்டு காணாமை, காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. அவனை எப்படி ஆட்படுத்திக் கொண்டாயோ அதுபடியே இரு, கொண்டபடியே கொண்டு இரு.
இவ்வாறு இறைவனுடைய திருவருளால் தான் நம்முடைய வாழ்க்கையின் பல நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை அறிந்து வாழ்வதுதான் அறியும் நெறி.
இவற்றை பத்து பாடல்கள் மூலமாக இறைவனுடைய திருவருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உதவி இல்லாமல், இந்த திருவருள் உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை பத்து குறட்பாக்களிலே சொல்லி, இந்த இறைவனுடைய திருவருளை உணர்ந்து அறிந்து கொண்டால் நம்முடைய உயிர் தூய்மையாகும். உயிர் விளக்கம் என்பது ஆன்ம சுத்தி, அதற்கு ஆன்ம சுத்தி என்று சொல்வார். முதல் பாடல் ஆன்ம தரிசனம், அதாவது அறியும் நெறி, இறைவனுடைய அருள்தான் நமக்கு தருகிறது அனைத்தையும் என்பது இறை ஆன்மாவினுடைய தரிசனம். ஆன்ம சுத்தி என்று சொன்னால் ஆன்மா இப்பொழுது தூய்மை அடைகிறது. ஏனென்றால் இறைவனுடைய திருவருள் தான் நினைத்தாலேயே மனது தூய்மை அடைந்துவிடும். ஏன்னா நம்மள்கிட்ட தானவும் இருக்காது, கர்ம வினை அனுபவிக்கக்கூடிய நிலையில ஆச்சாரியுடைய உபதேசத்தை கேட்டதுனால நமக்கு சஞ்சீத வினையெல்லாம் இல்ல, அவருடைய தீட்சையை பெற்றதுனால சஞ்சீத வினை இல்ல, அவருடைய உரையை கேட்டதுனால பிராப்த வினையும் இல்ல, ஆகாமிய வினையும் இல்ல. சோப்ராசு மிக அற்புதமா 96வது பாட்டில் சொல்லும். நம்முடைய வினை மூணுங்க, நம்ம வினை மூணு. பழைய வினைக்கு பேரு சஞ்சீதம், எஞ்சிய வினைன்னு பேரு, அதுதான் நமக்கு ஊழ்வினை என்று சொல்லுவோம். பிரார்த்தம், உன்ன மகனா பெத்தனடா, என் பிரார்த்தம் உன் மகனா அவஞ்சுறான், எனக்கு நீ அப்பனா வந்தியே, அது ஏன் பிரார்த்தங்கண்ணா. அப்ப அது மாதிரி பிரார்த்தம் என்ன பண்றது, பிரார்த்தம் பண்ணு, அவனை பெற்றிருக்கிறோம். இப்ப நம்ம அப்பா எல்லாம் நம்மளை பார்த்து பெருமைப்பட்டாங்களே தவிர கஷ்டப்பட்டது இல்ல. இப்ப நம்ம பையங்க அவங்க பிள்ளைகளை பார்த்து கஷ்டப்படுறான். நம்ம பயலுக்கு நம்மளை நம்ம வளர்த்ததுனால ஒழுங்காதுதான். அவன் பிள்ளை ஒன்னு ரெண்டுன்னு பெற்றுப்பிட்டு அது ஒண்ணுக்கு ரொம்ப செல்ல கொடுத்து அதை தலையில தூக்கி வச்சிருந்தோன்னு அது பெருசு பெருசு தலையில தட்டி காசு வாங்கிட்டு போனது. இப்ப அவனையே ஏமாத்துது, ஏமாத்துற போது ஐயோ இவனை பெத்ததுக்காரா இவ்வளவு தவம் இருக்கணும் அப்படிங்க. என் பிராப்தம்டா உன்னை பெத்த. அவன் அழகா சொல்லுவான், டாடி இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நான் உனக்கு மானா வந்திருக்கேன், எனக்கு நீ சரியில்லாத அப்பேன், எனக்கு நீ அப்பனா வந்ததே பெரிய எனக்கு கஷ்டங்களா. மத்த அப்பெல்லாம் என்ன பண்றான் பாரு, அவன் பேக்கெட் பண்ணி 300 ரூபா கொடுக்கறான், நீ 30 ரூபா கொடுக்கறதுக்கு அழுகுற, நீ என்ன பெரிய அப்பேன் அப்படிங்க. உயிர் விளக்கம் என்பது தூய்மை, உயிருக்கு தூய்மை கிடைக்கிறது. இறைவனுடைய அருளை நாம் தூய்மை என்ற நிலையில் பார்த்தால் இறைவனை நாடி செல்வதற்கு அந்த அருள் நமக்கு துணை புரிகிறது. ஒரு வெயில நடந்து வரவன் எங்கடா நிழல் இருக்கும் தேடிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல ஒரு கொடிக்கம்பு அல்லது ஒரு தூணு, தூண் நிழல் அல்லது ஒரு மரம் அப்படி நிழல் இருந்தா உடனே மர நிழல், ஏண்டா மானிடா கஷ்டப்படுகிறாய், என்பால் கொஞ்சம் வந்து இரு, உனக்கு கஷ்டம் தீரும். எந்த மரமும் சொல்லாது, எந்த மரமும் சொல்லுமா, நான் சொல்லாது, நாமளே அந்த மரத்தை தேடி தபான் அது போய் நின்னுக்குவோம். அதுபோலத்தான் இறையருளை அது கூப்பிட வேண்டும் என்று நினைக்காதே. இறையருளை பெற்று இறைவனுடைய திருவடி அடைவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். ஏனால் உன்னை முயற்சிக்கு துணை திருவருள். இப்பொழுது அந்த முயற்சியை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்யணும், இறைவனை அடைவதற்கு, நிழலை போய் சேர்வதற்கு. நிழல் தானே வீடு, ஒரு குடியிருக்க ஒரு நிழல் உண்டா, வீட்டை சொல்ற போது எப்படி சொல்லுவோம், வீடு வாங்குற வீடு வாங்கல, என்ன பெரிய மனுஷன் நீ சம்பாதிச்ச, ஒரு குடியிருக்க ஒரு உட்கார இருக்க நிழல் இருக்காமா, வீடை பத்தி சொல்றபோது என்ன சொல்லுவான், நிழல்மா சொல்றது உண்டா இல்லையா ஐயா, நிழல்மா. அதத்தான் இங்கேயும் கேட்டார், நீ வீட்டு பேர் அடைய வேண்டும் என்பதற்கு நீ வீட்டு பேர் அடையிறதுக்கு நிழல் கூப்பிடாது, உன்ன நீ தான் போகணும், நீ போறதுக்கு டக்குன்னு இந்த யாரும் துணை செஞ்சிடும். நீ நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, வீடு அடையணும் எனக்கு பற்றுதலே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அந்த இறையருள் உன்னை அந்த பக்கம் இட்டு செல்லும், யாரும் கூப்பிட வேண்டாம், நீயே போயிடலாம். தூள் அதான் உயிர் விளக்கம், உயிரானது தூய்மை பெறுகிறது, தூய்மை பெறுவதற்குரிய நிலை இறைவனுடைய வீட்டு பெற்றை பெறுவது. தூ நிழலார் ஐயாவுரியாவதுல தூண் என்று எழுதுகிறார்கள், மற்ற பதிப்புகள்ல அவர்கள் பாடபேதம் காட்டியிருக்கிறார்கள். தூ நிழலால், தூய மரத்தின் நிழல், தூய்மையான நிழல், நிழலால் நிழல் ஆறுதற்கு யாரும் சொல்லார், நிழலில் தங்குவதற்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். நிழல் கூப்பிடாது, நிழல தங்குறதுக்கு யாராவது கூப்பிடுவாங்களா, கூப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம அப்படி கூப்பிட்டு இருக்கான், டூலெட் போடுறோமா இல்லையா, டூலெட் வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிறோம். அப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நாளைக்கு எங்கள்கிட்ட இருங்க, அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை வச்சுட்டு நீங்க வெளியே போங்க அப்படி அவன் டூலெட். அப்ப அவன் சொல்றான், வாடகை தான் நான், நீ நேரமா இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்ப நாம கூப்பிடுறோம், ஆனா அந்த உமாபதி காலத்துல அப்படி இல்ல, எந்த வீடுனாலும் திண்ணை கட்டி வச்சிருப்பான், அந்த திண்ணையில போய் உட்காருவான். இப்ப முதல்ல வீடு கட்டவன் காம்பவுண்ட் தானே போடுறான், யாரும் உள்ள வரப்படாது. அந்த காலத்துல வீடு கட்டவன் திண்ணை வச்சு வீடு கட்டினான், இப்ப எங்கேயாவது திண்ணை இருக்குமா, நான் கேட்டு கதவு நாய் சாக்கிறதை அதான் இருக்கும், ஏன்னா எவனும் வந்துடப்படாதுன்னு சொல்லி நாய் வேற சாக்கிறதுன்னு எழுதி வைக்கும். பழைய காலத்துல அப்படி இல்ல, பழைய தெருக்கள்ல போனா எல்லாம் சின்ன வச்ச வீடாவே இருக்கும், போறவங்க போய் கொஞ்சம் உட்கார்ந்து வழி அடைக்கிறவங்க உட்கார்ந்து போட்டும். இப்ப உட்கார்ந்தா நம்ம வீடு நமக்கு இல்ல, அவனுக்கு ஆயிடும், அதனால எவனும் விட்டு கட்டுறது இல்ல. நூல் ஆறுதற்கு தூய நிழலிலேயே தங்குவதற்கு, ஆறுதற்கு தங்குவதற்கு யாரும் சொல்லார், யாரும் கூப்பிட மாட்டாங்க. தொகும் இது போல அது போல தான் அதுவாய் நிற்கும் தரம், இறைவனுடைய திருவருளை நாம் சென்று சேர வேண்டும். ஏன்னா இறைவனுடைய திருவருள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஆச்சாரியன் நமக்கு முன்னே வந்து தோன்றினான், ஆச்சாரியனுடைய உரை நமக்கு கிடைத்தது. அப்படியானா இனி மறுபடியும் ஆச்சாரியதுக்கு அப்புறம் மறுபடியும் சாமி நேரே வருவாரு, வரவட்டி பார்த்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. உனக்கு எப்ப ஆச்சாரியன் வந்து உரை சொல்லிட்டானோ, ஆச்சாரியன் வந்து உனக்கு அருள் சொல்லிட்டானோ, ஆசி உரை சொல்லிட்டானோ, நீ இனிமே அந்த ஆச்சாரியன் உரையை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவருளை, இறைவனுடைய முக்தி பெற்றை நாடி, நிழலைத்தான் நாடி நீ செல்ல வேண்டும்னா, நிழல் தங்குமிடம். நிழல் என்பது என்ன, தங்குமிடம். தங்குமிடத்திற்கு யாரு வந்து தங்குன்னு சொல்றது இல்ல, ஆகவே நீ தங்குமிடத்தை தேடி போக வேண்டும். இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். எனவே உலக வெறுப்பிலிருந்து நாம் நீங்கி இறைவனாக, இறைவனுடைய திருவருளாக இருக்கிற இறைவனுடைய திருவருள் என்பதை கொஞ்சம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இனி இறைவனுடைய திருவடி பேரு, இறைவனுடைய திருவருள் பேரு. எனவே அந்த பேர் அடைவதற்கு நிற்கும் தரம். எப்படி நிழலை போய் ஒருவன் சேருகிறானோ அதுபோல நீ வீட்டை போய் சேருவது அதுதான் தன்மை. இப்பொழுது தூய்மை அடைந்ததினாலே, உள்ளம் தூய்மையை அடைந்ததினாலே, அறிவு அறிவு நெறியினாலே இறைவனுடைய வீட்டை நோக்கி செல்ல பயணப்படுகிறோம். அப்படி பயணப்படுகிற பொழுதுதான் சித்திக்கும் பால், இப்ப சரியா பச்ச பாட்டு, சித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடுனா பித்தத்தின் தான் தவிந்தபின். அப்ப இதுவரை வாழ்ந்தது கசக்கிற வாழ்க்கை, அது நமக்கு பித்து பிடிச்சு தெரிஞ்சோம், அதனாலதான் பித்தம்னா இல்லையா, நமக்கு ஆசை வருகிற படப்பிச்சு பிடிச்சவன் சொல்றமா இல்லையா, இவன் பொம்பளை பித்து பிச்சவன் சொல்றமா இல்லையா. சில பேர் வீடே வாங்குவான், இவன் அவங்க குடியிருக்க மாட்டான், இவன் வாடகை வீட்டுல குடியிருப்பான், இவன் வாடகைக்கு விட்டு விட்டு 10,000 ரூபாய்க்கு விட்டு 2,000 ரூபாயில குடியிருப்பான். அவன் என்ன வீட்டு பித்து பிடிச்சவன் அர்த்தம், எங்க போனாலும் வீடு வாங்கிட்டே இருப்பான், அது வீட்டு பித்து. சில பேர் பணம் தான் முக்கியம், படப்பித்து உடையவனா இருப்பான். சில பேருக்கு பெண்ணாசை மண்ணாசை இவையெல்லாம். எனவே இந்த பித்து வாழ்க்கை உன்னை எவ்வளவு துன்பத்தை அடைய வைக்க முடியுமோ அவ்வளவு துன்பத்தை வைக்கும். ஏனென்றால் இனிப்பு கூட கசக்கும், துன்பம் வர்றது இயல்பு, இன்பம் கூட சில நேரத்தில் அது துன்பமா வரும். யாருக்கு, பித்து பிடிச்சவன். பித்தம் பிடித்தவனுடைய வாய் எப்படி பாலை கசக்கிறதோ. பித்தம் நீங்கிய பிறகு அது இனிக்கும். அத்தஞ்சார், தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருத்தீரும் நா பித்தத்தின் தான் தவிந்தபின். பித்தமானது தவிந்த பிறகு தித்தம் இருக்கிற பொழுது தித்திக்கும் பால் கைக்கும். அந்த தித்தம் பித்தம் தீர்ந்த பிறகு திருந்தி இடு நா பித்தம், திருந்திய பிறகு நாவிலே ஏற்பட்ட பித்தம் தீர்ந்த பிறகு பித்தத்தின் தான் தவிந்தபின் அது இனிக்கும். திருந்திடும், திருந்திடும்னா கைப்பதற்கு கசப்பதற்கு மாறாக இருக்கின்ற சுவை. கசப்பு திருந்திடுங்கிறார், கசத்து கசப்பானது தீர்ந்து போச்சு. கசக்குதா அப்படின்னு சொன்னா கசக்கிறதுக்கு உடனே ஒரு மாற்று போல ஒன்னை போட்டு இனிக்க வைக்கிறது இயல்பு. எனவே கசக்கு இப்ப சில நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து சின்ன பிஞ்சா இருந்தா கசக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அதுல கொஞ்சம் புளிய சேர்த்து கசப்ப மாத்தி சுவையை ஊட்டுவார்கள். அப்ப திருத்துதும்பா, அதாவது குழம்பு கொஞ்சம் உப்பு போட்டு திருத்து அப்படிமா, எங்க பக்கம் அப்படி சொல்லுது, உப்பு போட்டு திருத்தும்பா. இப்ப சாம்பார் கொஞ்சம் ஆள் பேர் வந்துருச்சுன்னு வச்சுங்களே, கொஞ்சம் சாம்பார்ல பருப்பு அதிகமா போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும், அது உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருத்தும்மா, தண்ணி ஊற்றி திருத்தும்மா. அது என்னமோ பெருசா வேணுமோ இது சொல்றேன், தண்ணி ஊற்றி சாம்பார ரசமாக்குங்கிறான், வேற ஒண்ணும்ல திருத்தும்மா, தண்ணி ஊற்றி திருத்து அப்படிமா. திருத்திடும் அது இனிக்கும். எப்ப நா பித்தத்தின் தான் தவிர்ந்தபின், பித்தம் தவிர்ந்த பிறகு அது திருத்திடும் இனிக்கும். இதுபோலத்தான் இறைவனுடைய திருவருளால் அனைத்தையும் நாம் துன்பத்தை வாழ்க்கை என்ற துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இறைவனுடைய திருவருளால் விலங்குதான், என்ன விலங்கு, பொன் விலங்கு இரும்பு விலங்கு. இன்பம்னா அது பொன் விலங்கு, துன்பம்னா இரும்பு விலங்கு. அது இறைவனுடைய திருவருளாம அந்த விலங்கு வராதா இல்லையா. தித்திக்கும் பால் தான் திருந்து நா பித்தத்தின் தான் தவிந்தபின். எனவே இதுவரை நாம் அனுபவித்தது கூட இறைவனுடைய திருவருள். அந்த இறைவனுடைய திருவருளை அதையே நினைத்து திருத்தியிடும். அதன் பிறகு நாம் இப்பொழுது இறைவனுடைய திருவருளால் இந்த தண்ணீர் குடிக்க வேண்டும், இந்த பால் குடிக்க வேண்டும், அல்லது உணவு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி இனி இறைவனுடைய திருவடியைத்தான் அடைய வேண்டும் என்று திருவருளுக்கு மேலாக இருக்கிற இறைவனுடைய வீட்டுப்பேற்றை நினைத்தால் அந்த பித்தம் தீர்ந்து எப்படி சுவைக்கிறதோ அதுபோல சுவை. அதுதான் இறைவனுடைய திருவருள் தான் இதுவரை நாம் நடத்ததெல்லாம். ஆனால் இறைவன் திருவருளோடு நின்றப்படாது. இப்ப நாம செஞ்சனால ஒரு சொல்லுவாங்களே, அப்பா நல்லா தர்மம் பண்ணாரு, பையனுக்கு நல்லா சொத்து சோகத்தோடு இருக்கிறான் அப்படிம்பா, அவனுடைய சார்ந்ததன் வண்ணம். ஆனா அப்பா செஞ்ச நன்மை இவருக்கு வந்ததுன்னு அர்த்தம் இல்ல, சார்ந்ததன் வண்ணம் அதனால வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம ஒரு சார் ஒரு கோயில் கும்பாஷம் பண்ணாரு, இவருடைய பிசினஸ் நல்லா இருக்குமா, ஆக செய்த வினையினால் அது அப்ப அதுவும் நல்லது வந்தது, உனக்கு நல்பொருள் சேர்த்தாலும் மறுபடியும் நீ நன் புண்ணியம் செய்ய மறுபடியும் மறுபிறப்பு பிறப்பாய். இது இறைவனுடைய திருவருள், திருவருள். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமானுடைய வீடு அடைய வேண்டும் என்று நினைத்தால் யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்க, நீயே போகலாம், உன்னிடத்தில் இருக்கிற பித்தம் தீந்துடும், இப்ப பேரின்பமாக இருக்கிற சுவை இனிக்கும் என்று சொன்னாராயிற்று. மூன்றாவது பாடல், காண்பான் ஒளியில் காட்டிலும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும். இப்ப இறைவனுடைய திருவருளினாலே ஒரு பேரின்பத்தை ஜீவன் முத்தர் நிலையிலேயே அனுபவிக்க தலைப்படுகிறோம். ஞானசம்பந்தர் நினைச்சாரா இல்லையா, இந்த குழந்தை செத்து இந்த பாம்பு கடிச்சு இறந்த பையனை காப்பாற்றணும், நான் அது இசுங்கன்னு வந்ததுதான். நான் நேற்று அன்னை சொன்ன மாதிரி அதுவும் பாருங்க, அஞ்சு ஆறு பேர் கல்யாணம் பண்ணி ஏமாற்றி விட்டு கடைசியில ஆறாவது பொண்ணோ ஏழாவது பொண்ணோ வந்து இந்த வணிகனுக்கு மனைவியா வரையணும். அந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க அப்படி இருந்துருக்கு, இப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு போற மாதிரில இருக்கு எல்லா பிள்ளைங்க. அந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்கலாம் எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நம்ம மாமே மாமே வர விட்டப்படுறோம். ஏன்னா ஆறாவது ஆளு வயசு ஆயிருக்குமா இல்லையா மாமாவுக்கு, நம்ம வயசாவது ஆயிருக்கும். நான் ஒருத்தர் சத்தியமூர்த்தி பண்ணிட்டாராம், இப்போ அன்னைக்கு காலையில பார்த்தா ஆளை காணும், அந்த சத்தியமூர்த்தி 60 வயசுக்கார ஆளை காணும், கோயிலு போய் உட்கார்ந்துட்டார். பேரன் பேத்தி எல்லாம் தேடுறாங்க, கடைசியில கோயில இருக்காரு போய் பார்த்து
என்ன தாத்தா இங்க வந்து நிக்கிற, உனக்கு 60 வச்சிருக்கு. என்னடா பெரிய 60 செய்யறான். நேற்று வீடு பூரா புதுசா வெளியடிச்சிங்களா இல்லையா? ஆமா. எல்லாருக்கும் புத்தாடை குடுத்தீங்களா இல்லையா? ஆமா. பண்ட மாத்திரம் எல்லாம் புதுசாமைங்க எல்லாம் பண்ணீங்களா இல்லையா? அப்புறம் என்ன, இன்னைக்கு கல்யாணத்துக்கு மொத்தம் பழைய கிழவி புது கிழவி இல்லையா? இதுக்கு முன்னாடி வர அவ்வளவையும் எல்லாம் புதுசாகனியா இல்லையா? வீடு புதுசு, கட்டிருக்க ஆடை புதுசு, வீட்டுல இருக்க பண்ட மாத்திரம் எல்லாம் புதுசாகன. அப்ப எனக்கு மட்டும் கல்யாணம் முடிக்கணும் பழைய மனைவி, அதுக்கு ஒரு புதுசா வச்சிருந்தா தான் வருவேன். இப்ப இவனையெல்லாம் என்ன போய் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. காண்பான் ஒளியிரு காட்டிலும் தான் கண்ட வீண்பாம் என்னால் போகும். இறைவனை என்னுடைய முயற்சியினால் எனக்கு கிடைத்த திருவருளினால் இறைவனுடைய வீட்டுப் பெயரை பெற முடியும் என்று நீ நினைத்தால் அந்த பாவம் எப்படி கழியும்ப்பா? என்ன, இறைவன் திருவருள் கிடைச்சிருச்சு, கிடைச்ச பிறகு என்ன நினைக்கிற? நீ நல்லா இறைவன் பற்றெல்லாம் நீக்கி இறைவனுடைய திருவடி அடைய நினைக்கிறேன். நான் என் முயற்சியாலும் ஞான சம்பந்த இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் வச்சு எங்க போறார்? மறுபடியும் திருவடி மொழி இறைவனை பார்த்தப்பா, உன் அருளாலதான் இந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சேன். உன் அருளாலதான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பனைமரம் காட்சிதா. ஏன் குலை அப்படின்னா 11வது பாட்டுல, ஏ குலையே நீ மலை பனைமரமே நீ குலை ஏன் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். பனைமரம் பனங்காப்பு காய்ச்சிச்சு. உடனே எல்லாரும் அப்படியே அதிசயித்து போனாங்க. இது எல்லாம் ஞானசமுந்தர வாக்காளர்தான் பனங்காய் காய்ச்சது, இவருக்கு திக்குனுச்சு. நம்ம பாட்டுனால வந்துச்சு, ஐயோ அப்படின்னு ஓடுறாரு. மறுபடியும் இறைவா, இந்த செயல்கள் எல்லாம் என்னால் நடந்ததல்ல, பனங்காய் காய்த்தது என்னால் அல்ல, உன்னுடைய திருவருளால். இதான் அந்த பாட்டுக்கு பொருள். அப்ப இறைவன் அருள் கிடைச்சாச்சு, எல்லாம் என்னால கிடைச்சதுன்னு சொல்லி வந்துறானா இல்லையா? இல்லை. அப்படி செய்தால் அந்த பீண் பாவம் என்னைக்கு போகும்? காண்பான் ஒளி இருளில் காட்டிட, காணுகிறவனுக்கு ஒளியானது இருளில் காணுமாறு அந்த சக்தியை காட்டிட. அப்ப இருளை நீக்கி, இருளாக இருக்கிற மலங்களை நீக்கி, அதான பொருள், மலங்களை நீக்கி இறைவனுடைய திருவருள் இவனுக்கு உதவி செய்தது. காண்பான் ஒளி இருளில் காட்டிட, ஒளி என்பது இறைவனுடைய திருவருள். அந்த திருவருள் தான் இவனுக்கு அந்த இருட்டு மலம் என்ற இருளை போக்குவதற்கு உதவி செய்தது. ஒரு இருட்டை பார்ப்பதற்கு ஒளி உதவி செய்தது போல காட்டிடவும் தான் கண்ட. ஆனா வேணும், அதெல்லாம் என்னுடைய முயற்சியால் நான் இதை என்னுடைய குற்றங்களை நீக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிற வீண் பாவம், எந்த வீண் பாவம் என்பதற்கு பொய்மை கருத்து என்று உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார். வீண் பாவம் என்பதற்கு என்ன எழுதுகிறார்கள்? பொய்மை கருத்து. நான் தான் எல்லாம் செய்தேன் என்று சொல்லுகிற பொய்மை கருத்து என்னால் விடும். எப்ப விடப்போது? விட முடியாது, விடாது. என்னால் விடும், விடாது. எனவே இறைவனுடைய திருவருளால் மேலும் நீ இறைவனுடைய திருவருளை நினைத்து இறைவனுடைய சிவபடி திருவடி பேராக இருக்கிற சிவப்பேரினை நீ அடைய முயற்சிக்க வேண்டுமே தவிர, நானே இந்த திருவருள் எல்லாவற்றையும் அடைந்தேன் என் நினைக்கின்ற பாவம் என்னால் போ. மீண்டும் மறுபடியும் என்னால் போம்னா மறுபடியும் பிறக்கும். இறைவனுடைய திருவருளால எல்லாம் தெரிஞ்சுட்டாப்பா ஆச்சாரியம், அது புரிஞ்சுக்காம மறுபடியும் நீ நான் தான் அப்படின்னு என்னால்னா மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். என்னால் விடும், என்னால் விடும், பிறப்பு என்னைக்கு விடும் சொல்ல முடியாது. ரைட். அடுத்த பாட்டு, ஒளியும் இருளும் ஒருமைத்து. நல்ல பாடம். ஒளியும் இருளும் ஒருமைத்து. நல்ல சூரியன்லையும் சூரியனை பார்க்க முடியாது, ராத்திரிலையும் சூரியனை பார்க்க முடியாது. இப்ப சூரிய வெளிச்சத்தை போய் நம்ம பார்க்க முடியுமா? சூரியனை பார்க்க முடியுமா? ஒளி, சூரிய ஒளி இருந்தா தான் இந்த டம்ளர் தெரியுது, சூரிய ஒளி இருந்தா தான் இது எல்லாம் தெரியுது. ஆனா அதே சூரிய ஒளிய பார்க்க முடியுமா? அப்பவும் நமக்கு தெரியாது, சூரியன் தெரியாது. சரி, இருட்டுல தெரியுமா? தெரியாது. அதுபோலத்தான் நீ இறைவனுடைய திருவருள் பெற்றாலும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இறைவனை பார்க்க முடியாது. இறைவன் திருவருள் உனக்கு இருக்கு. எவ்வளவுனா சாப்பாடு போடலாம்னு ஆண்டவன் உனக்கு திருவருள் வச்சிருந்தான். உடனே இறைவன் என்ன நினைச்சானா? இளையாங்குடி மாறான், என்ன இவன் கஷ்ட காலத்திலையும் சாப்பாடு போறானான்னு பாப்போம் அப்படின்னு கஷ்டத்தை கொடுத்தாராம். இறைவன் வறுமையை கொடுத்தார் என்று சேக்கலார் எழுதுவார். சாப்பாடு போட்டுட்டே இருக்காரு சார், உன்ன உங்களுக்கு இளையாங்குடி மாறான், என்ன சாப்பாடு போடுவார். இறைவனுக்கு அது தெரிஞ்சது. அவனை சோதிக்க கருதுகிறார், அவனே வறுமையை கொடுக்கிறார். தேர்ஃபோர் என்ன சேர்க்கிறார் சொல்ல வர்றார்னா, நமக்கு பண கஷ்டம் வந்தா அது நம்மால இல்ல, இறைவன் தந்ததுன்னு நினைக்கணும். அந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அது தீர்த்துக்கிறது வழி சொல்லுவான். அதனால கஷ்டப்படக்கூடாது. நாம பணத்தை இழந்து நிக்கிறோம், யாராவது ஒருத்தர் வந்து என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னா, வாங்க பஸ்ல கூட்டு நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிடுவார். இதான் இறைவன் தருகிற ஆதரவு. நாம எப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இருப்போம், அவர் வந்து காசு கொடுப்பார். சார் அஞ்சு டிக்கெட் வாங்குறோம் சார், அஞ்சு ஒரு 150 ரூபா 55 ரூபா 75 காசுமா, 160 கொடுப்பான், 5¾ ரூபா கொடுத்தாதான் டிக்கெட்டுமா கீழே நிக்குது. இதை விட்டு போனா அப்புறம் மறுபடியும் 160 155¼ ரூபா எடுத்துட்டு வந்து டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல பார்த்து பக்கத்துல இருக்க பரவாயில்ல சார், என் டிக்கெட்டையும் சேர்த்து வாங்க சார், சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார்னா அதான் இறைவன் திருவருள். நீ முயற்சி செஞ்சா கடைசி ரூமுக்கு போகணும், கடைசி வழியில கடைசி ஆளா நிக்கணும். நீ அந்த சில்லறையை தேடிக்கிட்டு வந்து எங்க நிக்கணும், 150 பேருக்கு மேல நிக்கணும். வண்டி போயிடும், அப்புறம் வண்டி போயிடுச்சு, நீ திட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான், வண்டி போயிடுச்சு நீ போகல. அதுக்கு என்ன காரணம், நாம முள்ள தச்சுக்கிட்டு முள்ளு தச்சுன்னு சொல்றோமா இல்லையா, நாம போய் முள்ள தச்சுக்குவோம், ஆனா முள்ளு தச்சிருச்சு, நாம லேட் ஆகிடுவோம், வண்டி போயிடுச்சான், அது இயல்பா, அது டயத்துல போச்சு, நாம வரல இல்ல. அப்ப அந்த அதே சொல்றார், ஒளியும் இருளும் ஒருமைத்து, ஒளியான காலத்திலும் கூட நாம் இறைவனுடைய திருவருளை முழுமையாக காண முடியாது. இருட்டு இருக்கிற மலங்கள் இருக்கிற பொழுதும் இறைவனுடைய வீட்டு பெற்றை அடைய முடியாது. ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியார் செயல். நீ இறைவனுடைய திருவருள்தான் என்று தெளிந்தால் ஒளி போல இறைவனை பக்கத்திலே சென்று காண முடியாமல் இருக்கான். அப்படி காண முடியாமல் இருப்பது நல்லதுதான், ஆனால் இருளால் காண முடியாததாக இருந்தால் அது கெடுதல், ஒளியால் காண முடியாததாக இருந்தால் நல்லது. அப்ப இரண்டும் காண முடியாதுதான், ரெண்டும் ஒன்றுதான், ஆனால் அந்த ஒன்றிலே கூட தெளிவு, உனக்கு ஒரு தெளிவு ஏற்படுமானால் நம்முடைய திருவருளால் இறைவனுடைய வீட்டு பெற்றை பெறுவோம். இதுவரை நமக்கு கொடுத்திருக்கிற இறைவன் திருவருள் வீட்டு பெற்றை தரும் என்று வீட்டு பெற்றை நினைத்தால், அதனால்தான் சேர்க்கலார் பாடினார், இந்த அடியார்களுக்கும் ஜீவன் முத்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதான். அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடும் செம்மண்ணும் ஒக்கவே நோக்குவார், கடைசியில் என்ன முடிச்சார், வீடும் வேண்டா விரலின் விரும்பினார். வீடு கூட தேவையில்லை, வீட்டு பெயர் கூட தேவையில்லை, நாங்க செய்யக்கூடிய பணிய செம்மையாக செய்வோம். ஏனென்றால் வீட்டு பேரு கூட முயற்சியினால், நம்முடைய முயற்சியினால் அடைவது வீட்டு பேரு, அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம். தொண்டினை எங்களுடைய தொண்டினைத்தான் செய்வோமே தவிர வீட்டு பேற்றுக்காக முயற்சியை செய்வது இல்லை. வீடும் வேண்டா விரலின், விரல் என்றால் வலிமை என்பது பொருள். வீடும் வேண்டா விரலின் விரும்பினார், அந்த வெற்றியை விரும்புகிறார்கள் என்று சொல்லுவார். எனவே வீட்டை தேடி போக வேண்டும். அதனால்தான் சொல்றார், தெளிவு தெளியார் செயல். எனவே தெளிவு பெற்றவர்கள் இறைவனுடைய திருவருளுக்கு மேலே இறைவனுடைய வீட்டு பெற்றை பெற வேண்டும் என்று சிவ பேரினை பெற வேண்டும் நினைக்கின்றவர்கள் தெளிவற்றார் செயல். இன்னும் இறைவனுடைய திருவருளையே, இரு திருவருளை அனுபவித்துக் கொண்டே இருந்து இறைவனை நினைக்காதவர்கள். இறைவனுடைய திருவருளை அனுபவிக்கிறார் ஆனால் இறைவனை நினைப்பதில்லை. தெளிவு தெளியார் செயல். எனவே சூரிய ஒளியின் கண், சூரிய ஒளியை பார்க்க முடியாது, அந்த ஒளி காட்டும், பார்க்க முடியாது. நண்பகல்ல போய் சூரியனை பார்க்க முடியுமா, கன்னியாகுமரியில போய் காலையில பாக்குற மாதிரி நானும் இங்கே பார்ப்பேன், ஈரோட்டு நடு ரோட்டில் இருந்து கொண்டு பார்ப்பேன் அப்படின்னா கண்ணு என்ன ஆகுறது கதை, அப்பவும் கண்ணு தெரியாதுதான், அப்ப ராத்திரியும் கண்ணு தெரியாதுதான், அப்ப ரெண்டும் ஒரேதான். ஆனால் ஒளியில் கண் தெரியாது தெளிந்த நிலை, இருட்டில் தெரியாது தெளியார் நிலை என்று காட்டுகிறார் 5வது பாடல். கிடைக்க தகுமே நற்கேண்மை இருக்கல்லால் எடுத்து சுவப்பானை என்று. யாருக்கு இறைவனுடைய பேரு கிடைக்குமோ அவங்களுக்கு தான் சார் கிடைக்கும். அவங்க யார் தெரியுமா, சிவபெருமானுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வேண்டியம், சிவபெருமானத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். என்ன வாழ்ந்து போவீரே, யாரு சுந்தரமுச்சான், வாழ்ந்து போவீரே, இருக்கிற பொம்பளையெல்லாம் என்ன, நீங்க தப்பா நினைக்கிறார். சில பெண்கள் உதாரணம்லாம் எல்லாம் சொல்லித்தான், அது சொன்னா விளங்கும். சுந்தரபிச்சாமி என்ன சொன்னாரு, ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க சொல்லணுமா இல்லையா, சொல்லல. இது பொம்பளைங்களாம் சிரிக்கிறாங்களப்பா, குடு பயன் குட்டு பயன், இந்த பொம்பளைங்களா சிரிக்கிறாங்களே, எனக்கு கண்ணு தரப்படாதா. கிடைக்க தகுமே கேழ்மையற்கு அல்லாம், தகுமோ தகுமே நல் கேழ்மை உறவு, அப்பன் நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இறைவனை மாமியாரா கூட பார்த்திருக்காங்க சார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமியும் நீ. மாமனார் மாமியாரா கூட பார்த்திருக்கிறார், இல்ல தாய் மாமன் தாய் மாமியா கூட பார்த்திருக்க. உறவுகள், இறைவனை உறவாக பார்க்கிறவர்கள் அதான் கேண்மை. இறைவனை கேண்மையாக கொண்டவர்களுக்குத்தான் இவர்களை சுமைப்பான வீட்டு பெற்றியவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்குரிய, இதுவரை நாம் அவனுக்குரியவராக இருந்தோம், இதுவரை என்ன இருந்தோம் அவனுக்கு உரியவராக இருந்தோம், இப்ப என்ன நம்மளும் அவன் கூட்டிக்குவான். கேண்மை இருக்கலாம் எடுத்து சுமப்பானை. இந்த எடுத்து சுமப்பான் கிறிஸ்டியனுக்கு வந்ததே நாம கொடுத்த பிச்சைங்க. சுமப்பவன் பைபிள் வாசகமா இல்லையா, பைபிள் வாசகம் 2000 ஆண்டு தான், இது 13ஆம் நூற்றாண்டு. அதனால அப்பவே நமக்கு எடுத்து சுமப்பானுங்கிற இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வழக்கத்துல இருந்திருக்குன்னு தெரியும். அப்ப நினைச்சு பாருங்க, எடுத்து சுமப்பானை என்று ஏதோ இன்றைக்கு 13ஆம் நூற்றாண்டில் இருந்து எடுத்து சுமப்பானுங்க வார்த்தை வந்துச்சு நினைக்கப்படாது. முன்னாடியே நம்ம தமிழகத்தில் இந்த வார்த்தை இருந்ததுனாலதான் அவங்க எடுத்து போட முடியுது, எடுத்து சுமப்பானை. நமக்கு எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து என்ன, கிறிஸ்டியன் வந்து 17ஆம் நூற்றாண்டு வந்தா, அவன் தானே தமிழ் எழுதுனா, தமிழ்ல பைபிள்ல தமிழ் எழுதி சுமப்பவர் அப்படின்னு தானே எழுதுனா. அது எப்ப வந்துச்சு, பின்னாடி வந்துச்சு, அதுக்கு நம்மளதான் கொடுத்தோம், நாம தான் பிச்சை போட்டான். வாழ்க்கை பிச்சை போட்டா நம்ம நல்லா இருப்போம், அவன் நல்லா இருப்பான். கிடைக்க தகுமே நற்கேண்மையாற்கு அல்லால், நல்ல கேண்மையாளருக்கு கிடைக்குமா, எது எடுத்து சுமப்பானை. எடுத்து சுமப்பான் என்றால் சிவப்பேற்றில் ஆன்மாக்கள் எந்த பற்றும் இல்லாமல் மேலே வருகிறது. அப்ப அதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டுமா வேண்டாமா, அதான் எடுத்து சுமப்பான். அருளால் அவனை சிவப்பேற்றுக்கு எடுத்து ஆன்மாவை சுமக்கின்றான் என்றால் அவன் தன்னை சார்வது. இப்ப சில நேரத்தில் பஸ்ஸில் போய் உட்கார்றோம், உட்கார்ற போது நம்ம உடனே இப்ப இந்த பைய பக்கத்திலே போடுறோம். ஏன்னா பக்கத்துல உட்கார ஆளு ஏறி வர்றவன் ஆளு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு உட்கார வைப்போம். ஆளு கொஞ்சம் 3 பேரா வந்தான்னா ஆளு இருக்கு சார்ன்றான், எவனா ஒல்லியா ஏறான்னு பார்த்து சார் இடம் இருக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அவன் நம்ம மேலே சாஞ்சுன்னு உயிர் எடுப்பான். இந்த தடியை வந்தா கூட அவன் மேல நம்ம சாஞ்சுக்கலாம், அவன் ஜாயாம குண்டு மாதிரி இருப்பான். இந்த தடியை ஒண்ணுதான் நம்ம அவன் மேல சாஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம ஒல்லியா இருக்கான்னு சொன்னா அவன் நம்ம மேலேயே விழுவான். ஐயோ, அப்ப எடுத்து சுமக்குன்ற அவனை நம்ம சும்மா இருக்காம துண்டை எடுத்துட்டு சுமந்து எடுத்துருவோமா இல்லையா, அதான் எடுத்து சுமப்பானை. நம்ம நேரம் நம்ம இறைவன் திருவருள் சார், இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சு உண்டு சார், சும்மா திருப்பி சொல்றேன், நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இந்த துண்டு போட்டு எடுத்துட்டு ரொம்ப நேரம் சுமந்திருக்கேன், ஏன்னா இந்த துண்டு ரொம்ப, ஏன்னா பாத்து, ஏன்னா நைட்ல பயணம் பண்றேன், அது 12 மணிக்கு போய் இறங்கணும், நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஏறனா 5 மணி நேரம் 11 மணிக்கு தான் போக முடியும். அப்ப என்ன பண்றது, பெரிய ஆளு கட்டையா உட்கார்ந்தான்னு வச்சுங்க, நம்மள எங்க போய் உட்காரு, ரொம்ப கஷ்டப்படும். கிடைக்க தகுமே நற்கேண்மையாற்கெல்லாம் எடுத்து சுமப்பானை என்று. இது இப்ப முறைப்படி 6வது பாட்டுக்கு வந்துருவான், ஆக 8 8 16 பாட்டு 50 ஆரம்பிச்சோமா, 6வது பாட்டு முடிச்சாருன்னா 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். தனக்கு 6வது பாட்டு பாருங்க. வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினோ போயிடணும், எல்லாம் என்னாலதான் நினைக்கிறான். அப்ப திருவருளை பெற்ற ஒருவன் தான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என நினைக்கிறான். இவன் திருவருளை பெற்றானே, யாரிடத்திலிருந்து பெற்றான், இறைவனிடத்திலிருந்து பெற்றான். இப்ப இவன் பெற்றுக்கிட்டு இவன் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு நேரத்துல அதை பத்தி நினைக்காம எல்லாம் நான் தான் அப்படின்னா, இப்ப உமாவதி சிவன் கேக்குறாரு, எல்லாம் நான் தான் கேக்குறியே, இறைவன் திருவருளால் தானே உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்ப இறைவன் திருவருள் அவன் கொடுக்காம நீ எடுக்க முடியாது. அப்ப அவன் நீனா எடுத்துக்கிட்டு நீதான் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டேன்னா இந்த வெற்றியை நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா வெற்றியை தருவதற்குரிய ஆள் இதை தூக்கிட்டானா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டானா? உன் மனசுல இருக்கிறதுக்கு தூக்கம் இல்ல, உனக்கு தூக்கம் உண்டு. என்ன அழகு பாருங்க, நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரில் கலந்திருக்கிற இறைவனுக்கு தூக்கம் இல்லை, ஆனால் உனக்கு தூக்கம் உண்டு. நீ வேற இடத்துல போய் உட்காரலாம். இப்ப இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க, அப்புறம் போறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில வந்து உட்காரும், நீ எங்க வேணாலும் போலாம். இறைவன் உன்னை விட்டு போக மாட்டான். இப்ப உன்னை விட்டு போயிருந்தா நீ அவன்கிட்ட நீ வஞ்சகமா எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அவன் வச்சிட்டு போன அருளை, அல்லது அவன் தூங்கிட்டானா நீ அவனுடைய வரலாற்று நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லலாம். நீ சொல்லவே முடியாது, நீ தூங்கினானா இல்ல அவன் எங்கேயாவது போயிட்டானா? நீ வஞ்சகத்தினாலே இறைவனுடைய திருவுருளை பெற்று நீ இப்படி வந்திருக்கிறாய் சொல்வதற்கு முடியாது தம்பி. இறைவன் திருவுருள் அவன் தர வேண்டும், அவன் தந்தால்தான் நீ வீட்டு பேரை அடைய முடியும். வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி, ஒருவன் வைத்த நிதி, வஞ்சமுடன் அப்புறம் சேர்க்கணும், ஒருவன் வைத்த நிதி, இறைவன் வைத்திருக்கிற அருள், இதுக்கு வேறு பொருள் சொல்லவே வேண்டாம். ஒருவன் வைத்த நிதி, இறைவன் வைத்த திருவருள், இந்த திருவருளால் தான் நம்ம மேல போறோம். அப்ப இறைவன் வைத்த நிதி வஞ்சமுடன் நிதி தவற வஞ்சமுடன் நீ எடுத்துக்கொள்ள, ஏன்னா நீ பெரியாளானதுக்கு காரணம் எங்க நிதி தான், அதை நீ என்ன பண்ற எங்க நிதி தான், நம்ம வெற்றி பெற்றதுக்கு காரணம் நம்ம நிதி தான், எல்லாம் குடிச்சுட்டு கொடுத்தது தான் எல்லாம், அதனால எங்க நிதி தான். கொடுத்தவனை தூங்கினானா இல்ல எங்கேயாவது போயிட்டானா? வஞ்சகமா எடுத்துக்கொண்டாய் நிதி கவர துஞ்சினோ, இல்ல துஞ்சினோனா இறைவன், அல்லது போயினனோ, உன்னை விட்டு போயினா இறைவன். இந்த பாட்டு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா பொருள் புரியும். நாம தூங்குறோம் சார், தூக்கத்திலையும் இறைவன் இருப்பதனாலதான் இந்த தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்திருக்கிற பொழுது தன்மேல் பாம்பு ஊர்னா கூட தெரியாது, குழந்தை மேல பாம்பு ஊர்னா ஏதோ ஊர்ஜேன்னு டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க, இவங்க மேல ஏறித்தான் பாம்பு போயிருக்கும். அந்த குழந்தை மேல போற போது இவங்களுக்கு இவங்க மேல ஏறினது தெரியாது, இந்த குழந்தை நினைப்போடையே அணைச்சு படுத்துட்டு இருந்தாங்களா, அந்த அடிச்சதுல என்னமோ ஊர்ற மாதிரி தெரியுது, எந்திரிச்சு நான் என்னமோன்னு நினைச்சேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஆனா என்னமோ ஊர்ற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு, எந்திரிச்சு பார்த்தா பாம்பு ஊடுது. எத்தனை தாய்மார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல ஒரு பூச்சி, இல்ல ஒரு எலி, இல்ல தேழு. அப்ப நம்ம தாய்மார்களுக்கு தன் குழந்தை இடத்திலே இருக்கிற உணர்வு போல இறைவனுக்கு இந்த ஆன்மா இடத்தில் அந்த உணர்வு உண்டு. அதனாலதான் பாலினைந்து விட்டும் தாயினும் சாலம் பறிந்தனர். பால் விட்டுகிறவர்கள் கூட ஒரு நேரத்தில் தான், இதுக்கு தான் எங்க ஆசிரியர் சொல்லுவார், மூணு தாய் உண்டு. ஒரு தாய் இந்த நிமிஷத்துல இப்ப குழந்தை அழும் சொல்லி பால் கொடுத்தால் அது முதற்தரம் தாய். அழுது கேட்டு என்ன பிள்ளைக்கு என்ன அழுகுது, இல்ல அது இந்த என்ன மருந்து கொடுக்கறாங்க ஃபுட் வாட்டர், என்ன ஆச்சு குழந்தை அழுகுது. அப்ப அந்த குழந்தை அழுத பிறகு பால் கொடுக்கிறவள் இரண்டாம் தர தாய். குழந்தை அழுது முடிச்சிடும், அதுக்கப்புறம் டப்பாவை திறந்து பாகவும் தண்ணிய காய்ச்சி அதை அடிச்சு அது ஒரு கிளாஸ்ல தயார் பண்ணி ஊற்றி கொண்டு போனா அது தூங்கும். ஏ சனியனே இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தியே அப்படின்னு வாய்ப்புள்ள வச்சு ஊத்துவா, அது மூணாம் தர தாய். ஆனாதான் பால் நினைந்து விட்டும் தாயின்னு சொன்னார், நினைந்து விட்டுகிறவழிதான் முதல் தாய். அதைத்தான் இங்க சொல்றார், முதல் தாயாக இருக்கிறார், துஞ்சினோ போயினோ என்பது தாயாக இறைவன் நம்மை காப்பாற்றுவான். தூங்கிதானா அதுக்கு சொல்ல, இறைவன் தூங்குவதில்லை, இரவிலே கூட நாம் படுத்து தூங்குகிற பொழுது இறைவன் உடன் இருந்து இது போல துன்பம் வந்தால் நம்மை எழுப்பி விடுகிறான். அவனை தூங்கிட்டானா நீ வஞ்சமுடன் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அதான் வஞ்சமுடன் எடுத்துக்கிட்டுனா எல்லாம் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிப்பார், நீ வஞ்சமுடன் எடுத்துக்கிட்டு மறைக்கிற, நான் இறைவன் திருவருளால் தான் முன்னுக்கு வந்தேன் நான் சொன்னேன் அலாம் கிடையாது, நான் என் முயற்சியால் முன்னுக்கு வந்தேன்னு பய பேசுறேன். அப்ப என்ன அர்த்தம், வஞ்சமுடன் அந்த அருளை அனுபவிச்சுக்கிட்டு முன்னுக்கு வந்துட்டு இப்ப பேசலாம். அப்ப வஞ்சமுடன் நீ எடுத்துக்கொள்வதற்கு என்ன, இறைவன் தூங்கினானா இல்ல அவன் எங்கேயும் போயிட்டானா என்று கேட்கிறார்